உலகம் தோற்றத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் தான் இந்த ஓமைகள் மூலமா ஆண்டவர் நமக்கு விளக்கிட்டு வரார் அப்படின்னு ஐசாயா பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். இந்த சத்தியங்கள் வந்து அநேக நீதிமான்கள், அநேக ராஜாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள் கேட்கணும் பார்க்கணும்னு விரும்பியும் அவங்க கேளாமல் போனார்கள். ஆனா நீங்க அதை கேட்கறீங்க, அது எவ்வளவு ஸ்லாக்கியம் பாக்கியம்ன்றத நினைச்சு பாருங்க அப்படின்ற. அநேக நேரத்தில் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் நமக்கு அது இழந்து போனாதான் அதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சத்தியங்களை நம்ம படிக்கிறோம்ன்றது படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது இல்லாத போகும்போது தான், அது இல்லாம நம்ம இருக்கும்போது தான் அதனோட முக்கியத்துவம் தெரியும். மோஸ்ட் ப்ரிவிலேஜ் கிளாசிஃபைடு இன்டர்நேஷனல் கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் வாங்க, இது வந்து இட்டர்னலி கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ரகசியமா இருந்த காரியங்களை எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் கேட்கணும்னு விரும்பின காரியங்களை கேட்காம போனத நீங்களும் நானும் தேவ கிருபையினால் பரிசுத்தாவியினால் விளங்கி கொள்ள செய்வது வந்து அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் செஞ்சு வர்றார்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக, ராஜ்யம் முக்கியமா இருக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழணும் பாருங்களேன். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை உலகத்துல, அப்படி இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலையும் அப்படி இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில எது முக்கியம், வேலைக்கு போகணுமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, பிள்ளைங்க சுகமா இருக்கிறாங்களா, அதுவும் அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி நம்ம வாழக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய ஜபம் பண்ணும் போதே நமக்கு ஜபத்துல என்ன கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், முதலாவது எதுக்காக நம்ம ஜபம் பண்ணோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே, என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, சபை மூலமாக, நான் வாழ்ற பேசுற நடத்தையின் மூலமா உன் நாமம் மகிமைப்படணும். அடுத்ததாக உன் ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, பெருமூச்சோடு உன் ராஜ்யம் வரணும், உன் ஆளுக வரணும். அதான் முக்கியம் வாழ்க்கையில், அதைத்தான் பரப்பணும் நம்ம, அதுக்காகத்தான் நம்ம வாழ்றோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அப்பத்தை கொடுக்கும், எங்க பாவத்தை மன்னியும், எங்களுக்கு சோதனை உள்ளாதபடிக்கு, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அதெல்லாம் கேட்கும்படி சொல்ற. என்னத்துக்கு உங்க பாவத்தை மன்னிக்கணும், எதுக்கு உனக்கு தண்டசோரா சாப்பாடு போடணும், உனக்கு எதுக்கு நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி வாழணும், அவர் ராஜ்யம் வரும்படிக்கு வாழணும், அவர் சித்தம் செய்யும்படிக்கு வாழணும். அதுக்காகத்தான் உன் பாவத்தை மன்னிக்கிறாரு, அதுக்காகத்தான் நீ பாவத்துல உள்ளாதபடிக்கு உன்னை காப்பாத்துற. த ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் லைஃப், நம்ம ராஜ்யம் பிரையாரிட்டிஸ் உள்ள மக்களாக வாழணும் என்பதற்காகத்தான் இந்த ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம இன்னைக்கு ரெண்டு ஓமையை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஓமை ஒரே காரியத்தை சொல்லுகிறதுனால், மத்தேயு 13:44-46 வரைக்கும், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது, அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். எல்லாருக்கும் புதையில் மறைந்திருக்கிற பொக்கிஷம் புதையில் கதை கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. நாங்க ஒரு வாட்டி விஜயநகர் ஹம்பிக்கு போயிருக்கும் போது, அந்த ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த தேசம் அது, உலகமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு நாடு விஜயநகர் சாம்ராஜ்யம் இல்லைங்களா. கிருஷ்ணதேவராயெல்லாம் ரொம்ப பெரிய சரித்திரம், அவங்க எல்லாம் தங்கம் எக்கச்சக்கமா கிடக்குமா ஒரு காலத்துல, மார்க்கெட்ல எல்லாம் தங்கம் இருக்குமா, இந்த மாதிரி எக்கச்சக்கம். அங்க சொல்லுவாங்க சில நேரங்கள்ல அங்க உள்ள தோண்டி பார்க்கும் போது சில தங்கம் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், அப்படிலாம் கதை இருக்கு. ஏன் நம்ம ஊருக்கு இங்கே கேஜிஎஃப்லயும் ஏசியாக்கே ஒரு காலத்துல தங்கத்தை எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஊர், எங்க வீடு பக்கத்துல ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க, அவங்க 35 வருஷத்துக்கு முன்பதாக அந்த தங்க சுரங்கத்துல போய் தோண்டி எடுக்கிற ஹஸ்பண்ட் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவங்களா அதெல்லாம் முடிஞ்சு இங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப தங்கம், இப்ப கூட அந்த கேஜிஎஃப்ல வந்து ஒரு அரை டன் மணலை எடுத்து அதெல்லாம் ஃபில்டர் பண்ணோம்னா கொஞ்சம் கிராம் தங்கம் கிடைக்கும் மாதிரி, மணல் எல்லாம் பரவி இருக்கு தங்கம். அந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். எனக்கு கூட யாரோ சொன்னாங்க அது உண்மையா தெரியல, ராமையா காலேஜ் இதெல்லாம் கட்டியிருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அவ்வளோ பணம் அவருக்கு கிடைச்சதுக்கு அவருக்கு எங்கேயோ புதையல் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்க சுரங்கத்தை தேடுகிறேன், மூழ்கி போன தங்க கப்பலை போய் தேடுகிறேன்னு பல முயற்சிகள் சரித்திரத்தில் எடுத்திருக்கிற கதை வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். உண்மையாகவே எடுத்திருக்கிறாங்க, பெரிய ரிஸ்க் போய் தங்களுடைய வேலையை விட்டு வியாபாரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு கடலெல்லாம் கடந்து போய் எவ்வளோ தியாகங்களை செய்து தங்க சுரங்கத்தை புதையில காணணும்னு எத்தனையோ பேர் அப்படிலாம் முயற்சி எடுத்திருக்காங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க தெரியுங்களா, தாங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட அந்த தங்கம் அந்த சுரங்கம் அதனுடைய மதிப்பு எவ்வளோ பெருசுன்னு உணர்ந்தவங்க எந்த தியாகத்தையும் செய்வதற்கு துணிஞ்சு போக எல்லாத்தையும் தியாகம் செய்யறதுக்கு வந்துடுறாங்க. இந்த கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் அப்பேற்பட்ட ரெண்டு கதைகளை சொல்லி நமக்கு தேவ ராஜ்யம் எவ்வளோ மதிப்புடையது, ஒப்பிட முடியாத தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை நமக்கு விளக்கி நாம் இந்த உலகத்தில் எதையும் இழப்பதற்கு அந்த ராஜ்யத்துக்காக தயாராகும்படி இந்த ஓமையை நமக்கு சொல்றார். இந்த ரெண்டை நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஓமையினுடைய மைய கருத்து என்ன, தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்தான ஒப்பிட முடியாத மதிப்பு. ஒரு பெரிய பழைய போதகர் எழுதியிருக்கிறாரு, ஓ தேவ ராஜ்யமே உம்முடைய மதிப்புக்கு எதை ஒப்பிடுவேன், மிக கறைப்படுத்தப்பட்ட பாவங்களை எல்லாம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் கழுவிடுமே, மாற முடியாத மிக கொடுமையான இருதயம் தேவனுடைய கிருபை மாற்றிடுமே, வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டம் உபத்திரவம் எல்லாம் தேவ சமாதானம் அமைதலோடு தாங்க உதவி செய்யுமே, வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போன நேரங்களில் சந்தோஷத்தோடு தேவனில் நம்பிக்கையா இருக்க கற்றுத்தருமே, மரணத்தையும் சவால் விட்டு தைரியமா சந்திக்கக்கூடிய தைரியத்தை தருமே, கலரையிலையும் அமைதலாக படுத்துக்கொண்டு சாயக்கூடிய நிம்மதியை தருமே, தேவ ராஜ்யமே உனக்கு எதை ஒப்பிடுவேன் அப்படின்னு அருமையா பாடியிருக்கிறார். தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற பிச்சைக்காரனை கூட பெரிய ஐஸ்வர்யவனா மாத்திரம், அந்த ராஜ்யம் இல்லாத பெரிய ஐஸ்வர்யவான் அதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் தான். அவருடைய மதிப்பு அவர் எழுதுறாரு, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்தார், இந்த தங்க சுரங்கம் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது அப்படின்னு தேவ ராஜ்யத்தை பத்தி அப்படி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஓமையில் நமக்கு காட்ட பார்க்கிறார் ஆண்டவர். அந்த சராசரத்துல தேவ ராஜ்யத்துக்கு ஒப்பிட முடியாத எதுவுமே ஒப்பிட முடியாது. இட்ஸ் வெரி வேல்யூபிள், ரொம்ப மதிப்புடையது. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும், ஏழு ஓமைகளை சொல்றாரு, அந்த ஏழு ஓமைகளும் தேவ ராஜ்யத்தை பத்தி. ஆறு ஓமைகள் ரெண்டு ரெண்டாக சம்பந்தப்பட்ட ஓமைகள். முதல் ரெண்டு ஓமைகள் தேவ ராஜ்யத்தின் குணம் என்ன, நேச்சர் ஆஃப் த கிங்டம், அது எப்பேற்பட்டது. தேவ ராஜ்யம் வந்து அதுல சில நம்புறவங்க இருப்பாங்க, நம்பாதவங்க இருப்பாங்க. வலி அருகையில் விழுந்த, கற்பாறையின் மேல விழுந்த, முள்ளருகையில் விழுந்த விதைகள் இல்லைங்களா, நம்பாதவங்க இருப்பாங்க. அந்த நம்பாதவங்க எல்லாம் என்ன ஆவாங்க ஆண்டவரே, அந்த கலைகளும் கோதுமையும் அறுப்பு காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நியாய தீர்ப்பு இருக்க வரைக்கும் கலைகளும் கோதுமைகளும் ஒன்னாத்தான் இருக்கும், தீமையும் நன்மையும் ஒன்னாத்தான் இருக்கும். அதுதான் தேவ ராஜ்யனுடைய தன்மை. முதலாவது ரெண்டு ஓமையை நமக்கு காமிச்சிச்சு. தேவ ராஜ்யத்தினுடைய வல்லமை இன்னும் ரெண்டு ஓமையை நமக்கு காட்டுது. எவ்வளவுதான் கலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வலி அருகில் விழுந்த கற்பாறையின் மேல எத்தனையோ பேர் நம்பாம போனாலும் சரி, எத்தனையோ தடைகள் இருந்தாலும், பிசாசு வந்து விதைச்சு அதை கெடுக்க பார்த்தாலும் சரி, அது நிலமெல்லாம் கலைகளா நிறைந்து போனாலும் தேவ ராஜ்யம் வளரும், மேற்கொள்ளும், கடைசியில ஜெயிக்கும். இதுதான் த பவர் ஆஃப் த கிங்டம், த நேச்சர் ஆஃப் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை என்ன, நன்மையும் தீமையோடு தொடர்ந்து அது போகும். அதனுடைய வல்லமை என்ன, தீமையை மேற்கொண்டு அது வளரும். இதுதான் தேவராஜ்யத்தின் தன்மை. நாலு ஓமைகளை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப ரெண்டு ஓமைகள் வந்து இது வித்தியாசமான ஓமைகள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஓமைகள்லாம் ஒரு பொதுவா நம்ம பார்க்கிறோம், இது தேவராஜ்யம் எவ்வளவு நல்லா வளரப்போகுது, சின்ன கடுகு வித போய் வளர்ந்து தோட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய மரமாக வளருமே இல்லைங்களா, சின்ன புளித்த மாவு போய் எவ்வளவுதான் நல்ல மாவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் புளிப்பாக்கிட முடியுமே, அதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறேன்னா, அதெல்லாம் பொதுவாக தான் பார்த்துருக்குறோம், அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். இந்த தேவ ராஜ்யத்தை தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி அணுகணும், தேவ ராஜ்யத்தை எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கணும், இல்லைங்களா, ஒரு காரியத்தை பார்க்குறோம், ஒரு கதையை பார்க்குறோம், அதெல்லாம் இல்லை. அதை எப்படி என் பர்சனல் லைஃப் பண்ணிக்கிறது, அதை பற்றி தான் இந்த ரெண்டு ஓமை சொல்லு. இவ்வளோ குளோரியஸ் தேவராஜ்யம், ஒரு காரியம் வளர்ந்து உலகமெல்லாம் நிரப்பப்போகுது, அது எனதை ஆக்கி கொள்ள எப்படி எனதை ஆக்கி கொள்ளுவது, அதை பற்றி தான் இந்த ரெண்டு ஓமைகள் நம்ம பார்க்குறோம். சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஏன் நம்ம ஒரு சிறு சபை தானே, இந்த சபை வந்து இந்த முழு நகரத்தை கூட பாதிக்க முடியும். எப்படிங்க பாதிக்க முடியும், நம்ம ஒவ்வொருத்தரும் தேவராஜ்யத்தின் மகத்துவத்தை புரிந்து அதை எல்லாத்தையும் கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம அது அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளை வச்சு ஆண்டவர் இந்த நகரத்தையே பாதிக்கும்படிக்கு நம்மளை ஒரு புளித்தமாவா மாற்ற முடியும், நம்மளை ஒரு கடுகு விதையா ஆக்க முடியும். எப்படிப்பட்டவங்க கடுகு விதையா இருப்பாங்க, எப்படிப்பட்ட சபை புளித்தமாவா இருக்கும், தேவ ராஜ்யத்தின் மகத்துவத்தை மகிமையை உணர்ந்து தங்களுக்கு உள்ளது உரியதெல்லாம் விற்கிறதுக்கும் ரெடியாகிற சபை, அவங்க தான் அப்படி ஆக முடியும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு பர்சனல் அப்ளிகேஷன், இதை பர்சனலா நம்ம எப்படி அணுகணும். 42 ஓமைகள் பார்க்கிறோம், 2 ஓமைகள் 44 வசனத்தில் ஆரம்பிக்குது, மத்தேயு 13. முதலாவது புதைந்திருக்கிற பொக்கிஷம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான யாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இது வந்து ரொம்ப பொது இஸ்ரவேல், நமக்கு வந்து அவ்வளவு தெரியாம இருக்கலாம், இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப பொது. ஏன்னா அந்த தேசம் வந்து அடிக்கடி போர் நடக்கிற இடம், பல கை மாறின தேசம், போருக்கு மேல போர் நடக்கிற இடத்துல வந்து நம்ம காலத்துல வந்து நமக்கு ஏதாவது பணம் கிணம் நகைக இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பணம் இருந்தா இருந்தா சேவிங்ஸ் பேங்க்ல போட்டுக்குவோம் இல்லைங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுக்குவோம், இல்லைன்னா எஃப்டியில போட்டுக்கலாம், இல்ல இந்த நகைக வீட்டுல இருந்தா திருட்டாயிருமேன்னு சொல்லி பேங்க் சேஃப்டி டெபாசிட்லாம் இருக்கு இல்ல, லாக்கர் அதுல நம்ம வச்சுக்கலாம், அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல போடலாம், அப்படி எல்லாம் போடலாம். அந்த காலத்துல பணம் பேங்க் எல்லாம் இல்லையே, ரொம்ப நகைலாம் வச்சிருந்தாங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க, யோசிச்சு பாருங்க. அதுவும் ரொம்ப போர் வரப்போகுது, ரொம்ப பெரிய ஒரு இது வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல அவங்களுக்கு இருக்கிற நகை பொக்கிஷத்தை எல்லாம் எடுத்து எங்கேயாவது ஒரு மரத்து கீழே இல்ல ஒரு பாறை கீழே இல்லைன்னா ஏதாவது ஒரு மலை பக்கத்துல மண்ணை தோண்டி உள்ள புதைச்சி வைப்பாங்க, புதைச்சி வைப்பாங்க. ஒரு போர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, ஏன்னா போர் வரும்போது என்ன ஆகும்னு தெரியல, நம்ம ஒருவேளை தோத்து போனா வந்து ஊரெல்லாம் கொள்ளை அடிக்கிற தாவீது காலத்துல பாக்குறோம் இல்ல, ஊரெல்லாம் கொள்ளை அடிப்பாங்க, கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட வந்து எப்படி இதெல்லாம் காப்பாத்துறது, அதெல்லாம் பொதிச்சு வச்சு ஒருவேளை நம்ம திரும்பி வந்தோம்னா, ஒருவேளை போர் நம்ம ஜெயிச்சு எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா அதுக்கப்புறம் போய் அதை எடுத்துக்கலாம். ஆனா நம்ம திரும்பி வராம ஒருவேளை நம்ம அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல நம்ம குடும்பத்தோடு அழிஞ்சு போயிட்டோம்னா அந்த புதையல் அங்கேயே இருந்துவிடும். பிற்காலத்துல யாராவது அதை தோண்டி எடுக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு புதையல் கிடைக்கும். இது ரொம்ப பொதுவா நடக்குது, இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப இது நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு ஆக்சிடென்டா ஒரு மனுஷன், ஒரு ஏழை மனுஷன், அவனுக்கு நிலம் எல்லாம் இல்ல, மத்தவங்க நிலத்துல போய் வேலை செய்யறான், அதோ மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கா, எவ்வளவு கஷ்டம். நீங்க மண்ணை தோண்டி பார்த்துருக்கீங்களா, ஒரு கடப்பாறு எடுத்துக்கிட்டு தோண்டா எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் தோண்டுவாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வேர்த்து கொட்டிக்கிட்டு உடம்ப வணஞ்சி அப்படி எப்படிதான் செய்வாங்களோ, கலையில என்ன நினைச்சு எந்திரிப்பாங்க, இன்னைக்கும் திருப்பி தோண்டணும் போய் போய், எவ்வளவு கஷ்டமான வேலை, ரொம்ப வறுமை, உடம்பு முதுகு உடையிற ஒரு வேலை, ஆவியே நொறுக்கிற ஒரு வேலை, அதை தோண்டி தோண்டி கஷ்டப்பட்டு வறுமையிலிருந்து அதே தோண்ட மண்ணே தோன்று தோண்டிட்டு இருக்கா, ரொம்ப டயர்டா, ஒரு நாள் யார் மூஞ்சில முடிச்சாலும் தெரியல, தோண்டி எந்திரிச்சு தோண்டும் போது அசாதாரணமானது நடக்குது, டக்குன்னு தோண்டும் போது டம்மன் சவுண்ட் வரும், ஐயோ திருப்பியும் ஒரு பாறாங்கல்ல, திருப்பியும் நான் இது தள்ளிட்டு கிளியர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு அடி அடிக்கிறான், பாறாங்கல் சவுண்ட் மாதிரி தெரியல, என்னடான்னு சொல்லி கொஞ்சம் குனிஞ்சு இதெல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தா ஒரு ஓட்டையில மினுமினு கண்ணெல்லாம் கூசுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங், என்னடா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கீழே தள்ளி அந்த இதை ஓட்டை பண்ணி பார்த்து தலை விட்டு பார்த்தானா, பெரிய பெட்டி, பெருசு பெட்டி, இது சாதாரண பெட்டி இல்ல, சாதாரண புதையல் இல்ல, அவ பாக்குறான் நீண்டமா இன்னும் போயிட்டே இருக்குது, எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் போதுன்னு தெரியல, ஃபுல்லா பார்த்தோம்னா தங்கம் வைடூரியம் எல்லாம் கல்லுங்க அப்படியே மினுமினுக்குது, வா மூச்சடைச்சு போனான், மூச்சடைச்சு போனோம், கையும் ஓடல காலம் ஓடல, என்ன பண்ணுவோம்? நீங்க இருந்தா எப்படியா இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு புதையில கண்டுபிடிச்சிட்டீங்க, கையும் ஓடல காலம் ஓடல, எல்லா ஆபரணங்களும் தங்கங்களும் எல்லாம் இருக்குது, பெரிய பாக்ஸ், ஒரு ராஜா புதையல் மாதிரி. ஒருவேளை சாலமன் காலத்துல தோண்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி புதையில அவன் கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடிச்சு அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, மற்றவங்களுக்கு தெரியல. என்ன பாக்குறான், அப்படி இப்படி சுத்தி பார்த்தா யாருமே இல்லை, நல்லவேளை பக்கத்துல. உடனே மண் எல்லாம் மூடி அதை ஃபுல்லா மூடிட்டான். மூடிட்டு என்ன போட்டிருக்கு, அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான், டென்ஷன். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருக்குமே சொல்லாம. அதனால் ஏற்பட்ட என்ன போட்டிருக்கு பாருங்களேன் இந்த வசனத்தை, அதன் பற்றிய சந்தோஷம், டென்ஷனான சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷம் வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சது இல்லையே, புதையில கண்டுபிடிச்ச சந்தோஷம், அதை பற்றிய சந்தோஷம் அவனுக்கு. அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு ஓடுறான். ஒருவேளை ஓனர் கிட்ட ஐயோ எமர்ஜென்சிங்க உடம்பு சரியில்லை இருக்குன்னு அல்லியோ கேட்டுக்கிட்டு ஓடு வீட்டுக்கு. ஓடி போய் வைஃப் கிட்ட சொல்லி ஒன்னா வீட்டுல இருக்கிறத, வீட்டுல இருக்கிற அவனுக்கு ஏதாவது சின்ன நிலம் இருந்தா அந்த நிலத்தை விற்கிறான், வீடை விற்கிறான், பர்னிச்சரை விற்கிறான், துணியை விற்கிறான், வீட்டுல இருக்கிற வைஃப் கிட்ட இருக்கிற ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் நெகை குடுமான்னு, தாலிகயிறும் குடுமான்னு, தாலியும் வாங்கி அந்த வைஃபுக்கு தைனுமா எல்லா இடத்துக்கு யானு கம்பலெல்லாம். இதை விட சந்தோஷமா யாரும் அடகு வச்சதில்லை, எல்லாத்தையும் விற்கிறாங்க. வித்து 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 எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், அவனுக்கு இருந்த அண்டர் வேற கூட வித்திருப்பான், கோமணம் கட்டிக்கிட்டு அண்டர் வேற கூட வித்துட்டான், உள்ளது உரியது எல்லாத்தையும் வித்துட்டான். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவனுக்கு அந்த மாதிரி வித்து அன்னைக்கு வீடு இல்லாம இருந்திருக்கலாம் ஃபுட்பாத்ல படுத்துக்கிட்டு. ஒருவேளை அது வித்ததுனால ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாம, ஐயோ செலவாயிடும், சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பாடை கூட கட்டுப்படுத்தி இருப்பான், ரொம்ப கஷ்டத்தை அவன் அனுபவிச்சிருப்பான், எல்லாம் லாஸ். ஆனா சந்தோஷமா அதை செஞ்சான். செஞ்சுட்டு பாவனுடைய ஒரே ஆசை என்ன, அந்த நிலத்தை போய் வாங்கிடுறான். கடைசியில காலில எந்திரிச்சு போறான் ஓனர் கிட்ட, போய் அந்த ஓனர் கிட்ட விலை கேட்கறான், நான் நிலத்தை வாங்கிக்கிறையா, கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன் கொடுங்க ஐயானா. அந்த ஓனர் ரொம்ப விலை சொல்ற, பேரம் பேசுவானா, ஒரு மனசு மனசு மாறிட போறாரு, நீங்க அப்படியே ஆகட்டும், இந்தாங்க எனக்கு உள்ளது உரியதெல்லாம் கொடுத்துருக்குற, நிலத்தை என் பேர்ல எழுதுங்க, உன்ன வாங்கி சைன் பண்ணியாச்சு, நிலத்தை வாங்கிட்டான். என்ன ஒரு சந்தோஷம். அதான் இந்த ஓமை, தூங்கலாம அந்த நிலத்தை தன்னுடைய சொந்தம் ஆக்கி கொள்றவருக்கு எனதுன்னு. சில நேரத்துல சில காரியத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா தூக்கம் வராது, அது எனதா இருக்கணும். எனதாக்கி கொள்ற வரைக்கும் வெறியும் வெறி மாதிரி இருக்கும், அது எனது ஆக்கிடணும், தூக்கமே வராது. என்னன்னா பண்ணி லோனாவது எடுத்து வாங்கி வரது ஆக்கணும் அவனுக்கு, அப்படித்தான் ஆச்சு. உள்ளத உரியத கூட வித்துட்டு தனது ஆக்கிக்கிற வரைக்கும் தூக்கம் வரல. ஏன், தேவராஜ்யத்தில் அந்த நிலத்துல இருக்கிற புதையில அவன் பார்த்ததுனாரு. சில பேர் இதை வந்து ஏசு வந்து இவன் பாருங்க இவன் செஞ்சது நியாயமா, யோசிச்சு பாருங்க, நிலத்துல யார் நிலம் அது, மத்தவங்களுடைய நிலம், அந்த நிலத்துல இருந்த புதையில கண்டுபிடிச்சவன் ஒழுங்கான மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், எடுத்துட்டு வந்து அந்த ஓனர் கிட்ட, அப்பா ஊனலும் ஊ நிலத்துல இருந்த நகை நீ வச்சுக்கன்னு கொடுத்துருக்கணும். ஃப்ராடு தானே, அந்த ஃப்ராடு வேலையை செஞ்சது போய் ஏசு போய் மெச்சத்துட்டு பேசுறாரு, இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்றது இருக்கு, அதெல்லாம் தப்பு. ஏன்னா ஒரு எடர்ஷைம் அப்படின்றவர் இது தி லைஃப் அண்ட் தி டைம்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு அருமையான புக் எழுதியிருக்கார். அந்த காலத்தின் வழக்கங்கள் பழக்கங்கள்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப உதவும் அது. அவருடைய புக் இருந்தா நீங்க என்ன பார்த்து வாங்கிக்கோங்க, எடர்ஷைம், ரொம்ப அருமையான புக். அதுல அவர் என்ன சொல்றாரு, அந்த காலத்தில் வந்து ரோமன் யூத லா அந்த டைம்ல இருந்தது, நீ மற்றவனுடைய இடத்துல வீட்டுல நிலத்துல ஏதாவது நீ கண்டுபிடிச்சின்னா, அந்த நிலத்தை நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த நிலத்துக்குள்ள இருந்தது எல்லாம் நீ சொந்தம் கொண்டாடும். அதான் லா. அந்த நேரத்தில் அடிக்கடி இந்த மாதிரி புதையல் கிடைக்கும் இல்லையா, அவங்க ஒரு லாவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நியாயமா அந்த நாட்டின் லாபடி மற்றவன்ல ஏதாவது நீ கண்டுபிடிச்சின்னா, அது அவன் தான் இல்லை, அவன் புதைச்சி வச்சிருந்தா அவனுக்கு தெரியும், அது மற்றவனுது, வேற யாரோ புதைச்சி வச்சது, அதை நீ கண்டுபிடிச்சின்னா, அதை நீ வாங்கிக்கிட்டீன்னா அதுக்கு சொந்தக்காரன் நீ அப்படின்னு ஒரு லா இருந்துச்சு. அதனால தான் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அதை பார்த்த உடனே மூடி வச்சுட்டான், சந்தோஷமா மூடி வச்சுட்டு அதை போய் வாங்கறதுக்கு போயிருக்கிறான். ஆனா இவன் நியாயத்தை தான் செஞ்சிருக்கிறான். இவன் இன்னொரு அநியாயம், நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், இதுல நகையை பார்த்த உடனே ஏன் உள்ளது ஒரு இதெல்லாம் விற்கணும், இவ்வளவு நகை இருக்குது இல்ல, கொஞ்சம் நகையை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மடியில கட்டி வச்சுக்கிட்டு போய் அதை வித்துட்டு நிலத்தை வாங்கியிருக்கலாமே, பண்ணிருக்கலாம் இல்லையா. அவன் நியாயமானவன், அவன் அப்படி பண்ண விருப்பம் இல்லை. இது எனது இல்லைன்னு தெரிஞ்சு இதை எனது ஆக்கிக்கிட்டு தான் இதை தொடுவேன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு எடுத்து தனக்கு உள்ளது உரியது எல்லாத்தையும் விற்று அதை வாங்கியிருக்கான். அதை வாங்கின பிறகு இப்போ அவனுடைய நியாயத்தை நம்ம பார்க்கறோம். அது அந்நியாயம் அந்த காலத்தின் படி பார்த்தோம்னா அவன் செஞ்சது ரொம்ப நியாயம். அதை கேட்ட கதைங்க கதை கேட்டவங்க முதல்ல அவன் எந்த அநியாயம் செஞ்சதா பார்த்துருக்க மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் முதலாவது ஓமை. இந்த புதையலுடைய மதிப்பை எந்த அளவுக்கு உணர்ந்தானா உள்ளது உரியதெல்லாம் விற்க வந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அதை பற்றிய சந்தோஷத்தில் போய் தனக்கு உள்ள உண்டான யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். இரண்டாவது ஓமையை பார்ப்போம், 45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம், ஒரு வித்து வியாபாரி, முத்து வியாபாரி. இவர் வந்து ஹோல்சேல் டீலர், போய் ஊரெல்லாம் தேடி 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 பார்த்து நல்ல முத்துக்களா நிறைய வாங்கிக்குவார். வாங்கிட்டு வந்து இங்கெல்லாம் ரீட்டைலுக்கு கடைகளை வித்துருவார். அதான் அவருடைய வேலை. ஊரெல்லாம் போவார், உலகெல்லாம் போவார் முத்துக்களை எடுக்கிறதுக்கு, முத்துக்களை தேடுறதுக்கு. பாருங்களேன், அவருடைய முத்து அந்த காலத்தில் ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப மதிப்பு. நம்ம காலத்துல ரொம்ப ப்ரெஷஸ் டைமண்டு கோல்டு எல்லாம் இப்பெல்லாம் மதிப்பு விலை இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது. முத்து அந்த காலத்துல ரொம்ப மதிப்பு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல முத்து எடுக்கிறது எப்படி தெரியுமா? இப்ப கூட ஜபத்துல சொன்னாரு, முத்து எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க, கடலுக்குள்ள போகணும். அந்த காலத்துல என்ன டெக்னாலஜி இருந்துச்சு, என்ன ஆக்சிஜன் இருந்துச்சு, என்ன விதமான இது இருந்துச்சு. இப்பவே எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம், என்னென்னவோ மீன் மாதிரி துணி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு போறாங்க. அந்த காலத்துல ஒன்னும் இல்ல, ஒரு கப்பல்ல நடு சமுத்திரத்துல போய் கல்லை கட்டிக்குவாங்களாம். கல்லை கட்டிக்கிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு கீழே போய், கீழே என்ன வேல் இருக்குமோ, ஷார்க் இருக்குமோ, பாம்பு இருக்குமோ, கடல் கீழே என்னென்ன மிருகங்கள் இருக்குமோ, அதெல்லாம் தாண்டி உள்ள போய் பெறாஞ்சி அந்த முத்து சிப்பின்னு வாங்க இல்லைங்களா, ஆயிஸ்டர், அதை போய் தேடி எடுத்துட்டு வரணும். எவ்வளவு நேரம் தேடுவேன், எவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருப்ப, எவ்வளவு பெரிய ரிஸ்க். அதை போய் தேடி ஒரு முத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப உயிரையே நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. பேர்ல் டைவிங்ன்ற ஒரு வேலை, நிறைய பேர் இங்க போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தானா ரொம்ப வேலை, ரொம்ப வேலை, ரொம்ப விலைக்கு விற்பாங்க. சொல்லப்படுது முத்துக்கு விலையே இல்லை, முத்துக்கு விலையே இல்லை. இஜிப்சியன்ஸ் வந்து முத்த ஒரு தெய்வமாக வழிபடுவாங்க, ரோமரும் அதை வழிபடுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் வந்து தங்களுக்கு இருக்கிற சொத்தை, தங்க எவ்வளவு பணக்காரங்கன்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடம்பெல்லாம் முத்த போட்டுக்கிட்டு வருவாங்க. பவுல் 2 Timothy 2:9 சொல்ற, முத்துக்களை எல்லாம் போட்டுக்கிட்டு சேர்த்துக்கு வராதிங்க, ஏன் எல்லாரும் உங்களை பார்க்க கூடாது, ஆண்டவரை பார்க்கணும், ஆராதிக்கணும். அது மாதிரி தலையெல்லாம் முத்துக்களை போட்டுக்கிட்டு வருவாங்க. அவங்க எவ்வளவு பணக்காரன்னு காட்டு. கிளியோபேட்ரா, எகிப்தியன் குயின், அந்த அம்மா கிட்ட 2 முத்து இருந்துச்சான். அது ஒரு முத்து வந்து 3.5 கோடி ரூபாய். அப்போ 3.5 கோடி ரூபாய்னா யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிறத விலைய விட அப்போ பண விலை 20 மடங்கு அதிகம் வேல்யூ. அப்பவே 3.5 கோடி ரூபாய்னா இப்ப எவ்வளவு இருக்கும், எவ்வளவு போயிருக்கும். அப்போ ஒரு முத்து அவ்வளோ விலை முத்து. அதனாலதான் சரித்திரத்துல முத்த தேடுறது, முத்த வந்து பிடிச்சுக்கிட்டு அதை வந்து கையில பிடிக்கிறதே பெரிய பாக்கியம். அதை பிடிச்சி இப்படியே திருப்பினா அது கலர் எல்லாம் மாறும், அது இன்பத்தோடு பார்ப்பான். ஒரு மேஜிக்கல் ஒரு இது விஷயம் அது. அதனாலதான் ஆண்டவரும் தன்னுடைய உதாரணங்கள் கொடுக்கும் போது முத்துக்களை பன்றிகளுக்கு போடாதீங்க. ஏன் அவர் முத்துன்றாரு? ஏன்னா அந்த காலத்தில் மிக உயர்ந்த ஒரு காரியம், மிக கீழ்த்தரமான காரியத்துக்கு ஒப்பிடுவதற்கு முத்துக்களை பன்றிகளுக்கு போடாதீங்க. ரொம்ப வேல்யூபிள் முத்து, ரொம்ப வேல்யூபிள். அதை முட்டால் தான் அப்படி செய்வான். நம்ம காலத்துல ரொம்ப வேல்யூபிளாக, ஏன் ரெவலேஷன்ல பார்த்தாலும் பரலோகம் அலங்கரிப்பே முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் உதாரணம் கொடுக்கிற அளவுக்கு முத்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப வேல்யூபிள். அதை தான் பார்க்கிறோம். அது என்ன, இந்த மனுஷன் என்ன பண்றான், அதனோட வியாபாரத்தில் இருக்கிறான், பெரிய பணக்காரன் தான், ரொம்ப வசதி இருக்கிறவர், எல்லாம் முத்தெல்லாம் வாங்க முடியாது. அந்த முத்துக்கள் ஹோல்சேல் டீலர்னா எவ்வளவு பணம் இருக்கும் இவங்ககிட்ட யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய பணக்காரன். இவன் முத்து மார்க்கெட்டுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கும் போது அவர் கண்ணுக்கு ஒரு பெரிய பல பழக்கிற ஒரு 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 இல்லஸ்ட்ரேட், ஒரு ஒரு பக்கமும் மினுக்கிற, இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத ஒரு முத்து அவர் கண்ணுக்கு பட்டுருது. பாருங்களேன், இந்த பேர்ல், ஒரு ஒரு அருமையான ஒரு பேர்ல், ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு கலர் இருக்கிற ஒரு பேர்ல், த கிரேட் பேர். தன் வாழ்க்கை அப்படியே அதை பார்த்த உடனே அவர் கண்ணெல்லாம் மினுக்கு மினுக்குன உடனே முழு உலகத்தெல்லாம் முத்தை தேடி போனேன். ஆனா இந்த முத்தை மாதிரி ஒரு முத்தையும் உலகத்துல பார்க்கலையே, இதைத்தானே நான் உலகெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, போய் அதை வாங்கணும்னு போறார். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுக்கிறார். எப்ப அப்பெல்லாம் பார்கெனிங், ஒரு வேலை இல்லை, ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாத்தையும் கொடுக்குற அந்த முத்தை கொடு, என் பணம் எல்லாம் கொடுத்தேன். அந்த விற்கிறவரு, ஆவாதுங்க இது ரொம்ப வேலை அப்படின்னு இவர் எடுத்து அவர்கிட்ட இருக்கிற முத்தெல்லாம் கொடுக்கிறார். ஜாப்ல வச்சுட்டு இருந்ததெல்லாம் இதெல்லாம் கொடுக்குற வாங்கிக்க நோ. சரி, இந்த மனுஷன் வீட்டுக்கு போற, வீட்டுக்கு போய் தன் ஆயுசெல்லாம் சேர்த்து வச்ச வாங்கி வச்ச எல்லா முத்து டைமண்ட்ஸ் வயசு எல்லா பொருளுக்களும் எடுத்துட்டு வர, எடுத்துட்டு வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கையா, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன், அந்த ஒரு முத்த குடியா. அந்த ஓனர் தான் நம்ம ரொம்ப கேட்க கேட்க ரொம்ப விலை ஏற்றுவாங்கன்ற மாதிரி ஆவாதுன்றான். ஆவாதுன்னு உடனே இவருக்கு மனசு தாங்கல, வீட்டுக்கு போய் தன் வீடு நிலம் சொத்து உள்ளது உரியது மனைவி நகை எல்லாத்தையும் வித்து, ஏன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களையும் வித்து, அடிமைகள் விற்கலாம் அந்த காலத்தில், உள்ளது உரியதுன்னு போட்டு எல்லாத்தையும் வித்து, ஒரு ஒரு பைசா இல்லாம சகலத்தையும் வித்து எல்லாத்தையும் எடுத்துட்டு பாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டேன், இப்பயாவது அந்த முத்தை கொடு அப்படின்னா அந்த கடைக்காரன் ஓகே அப்படின்னு அந்த முத்தை கொடுக்குற, அதை சந்தோஷத்தோடு இவர் வாங்கிக்கிறார். அதான் அந்த ஓமை சொல்லப்படுது, இந்த பிரைஸ்லெஸ் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்கு உள்ளது உரியதெல்லாம் வித்து அதை வாங்கினான். ரெண்டு காரியம், ரெண்டு ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்றோம்னா பொதுவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா பணத்தையும் ஒன்லயே போட்டக்கூடாதுன்னு வாங்க, இது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இல்லைங்களா. கொஞ்சம் நகையில போடணும், கொஞ்சம் வீட்டில் போடணும், கொஞ்சம் ஸ்டாக்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கே வாங்கக்கூடாது, பலது வாங்கியிருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை எடுத்து 100 கம்பெனிஸ்ல போடுவாங்க, 100 ரூபாய் கொடுத்தாலும் 1 ரூபாய் ஒரு கம்பெனியில போடுவாங்க. ஏன் எல்லாம் ஒன்றுலேயே போட்டோம்னா ஒரு சில கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா, ஒரு சில கம்பெனி காசு ஆச்சுன்னா அதனால லாஸ் ஆகாது, அதனால தான் ஒன்றுல போடக்கூடாது. ஆனால் இவங்க ரெண்டு பேர் செஞ்சது என்ன, தங்களுக்கு உள்ளது உரியது எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணுல போட்டாங்க. ஏன் இவங்க போட்டாங்க, ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஒரு சரியான இது இல்லையே, ஏன் இவங்க போட்டாங்க? இதுல பாடம், ஒரு பாடம் என்ன, எல்லா ஓமைகளையும் ஒரு பாடம் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் பாடம் என்ன, பல பயன்பாடுகள் எடுத்துக்கலாம், ஆனா ஒரே ஒரு லெசன் இது சொல்லி கொடுக்குது. என்ன, நான் சிம்பிளா சொல்ல பாக்குறேன், ஒரு பெண்ணினுடைய ஆணினுடைய கண்ணு திறந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஒப்பில்லாத மதிப்பை எந்த மனுஷன் உணர்றாங்களோ, அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இவங்களுக்கு கண்டு கண்டுன்னு வருது பாருங்களேன். இவங்க ரெண்டு பேருக்கும் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் பூமி தான், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல, இவங்க கண் திறக்கப்பட்டது. எந்த மனுஷன் அவங்க கண்ணு திறந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஒப்பில்லாத தன்மையை பார்க்கிறாங்களோ, அதை உணர்றாங்களோ, அவங்க அந்த ராஜ்யத்தை தங்களுடைய சொந்தமாக்கிக்கிறதுக்கு தங்களுக்கு உள்ளது உரியது எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா வருவாங்க. சிம்பிள் கதை தான், இதுதான் சத்தியம். நம்ம கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பில முடியாத தன்மையை நாம் உணர்ந்தோமானால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு நம்ம ஒரு மனுஷனுக்கு உண்டாச்சுன்னா, அதை தன்னது ஆக்கிக் கொள்வதற்காக அவன் எல்லாத்தையும் கொடுப்பதற்கும் ரெடியா இருப்பான், கொடுத்து வாங்குவோம். அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் இதுக்கு முதலாவது கேட்க வேண்டியது, தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பு பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா, பர்சனலாக அது எந்த சொந்தம் ஆக்கிக்கணும். தேவனுடைய ராஜ்யம், அது எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யம் கிடைச்சிடாது. என்னோட மதிப்பு இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மதிப்பு என்றத பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா, தேவன் இந்த இதுல தேவனுடைய ராஜ்யத்தின் ஒப்பில்லாத எல்லாம் கடந்த ஆச்சரியமான தன்மையை நமக்கு காட்டுறாரு. நம்முடைய எல்லா முயற்சியும் உயிரையும் உள்ளத உரியத கொடுப்பதற்கும் கொடுத்து வாங்குவதற்கும் தகுதியானது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நமக்கு காட்டுறாரு. ஒரு முட்டாள்தான் அதை வாங்காம அதை போய் அவன் போய் அந்த புதையில பார்த்துட்டு திருப்பி அது மேல மண் போட்டு வரான்னு யோசிச்சுக்கலங்களேன், அவன் எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பான். அந்த மாதிரிதான் பைத்தியங்கள் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி உள்ளது உரியதெல்லாம் கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம கண் திறக்கப்படலன்னு கிறிஸ்துவம் அவருடைய ராஜ்யம் எல்லாம் கடந்த பொக்கிஷம். இந்த உலகத்திலேயே அதை விட அழியாத வாடாத மாசற்ற பொக்கிஷம் வேற இல்லைன்ற பார்வை வெளிப்பாடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, எனக்கு ஏற்பட்டிருக்கா, நம்ம அதை கேட்டுக்கலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். பாருங்களா, இந்த பிச்சைக்கார உலகத்தில், பல விதத்தில் மாயையான பிச்சைக்கார உலகத்தில் எல்லாம் கடந்த ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அந்த புதையல் பார்க்கும்படி உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. எல்லா முத்துக்களை விட இந்த முத்து மிக உயர்ந்த உயர்ந்த முத்துன்னு பார்க்கிற அளவுக்கு உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? முதலாவது கேட்கணும். அது ரெண்டாவதாக பயன்பாடுக்கு தேவனுடைய ராஜ்யம். இந்த ஓமை என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் சொந்தமாக்கிக்கணும். மற்ற ஓமைகள்லாம் பொதுவா சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் இப்படி, அது இப்படித்தான் வளரும் அப்படி எல்லாம். ஆனா இந்த ஓமை டைரக்டா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கிட்ட பேசுது. தேவனுடைய ராஜ்யத்தை நீ சொந்தமாக்கிக்கிட்டியா? இந்த அளவுக்கு சொந்தம் ஆக்கிக்கிட்டியா? தேவனுடைய ராஜ்யத்துல வந்து ஓகேங்க, நானும் சர்ச்சில் தான் இருக்கிறேன், நானும் மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன், நானும் ஒரு நல்ல விதை, நானும் ஒரு ஒரு கலை இல்லை, கலை இல்லை, நான் கோதுமை, நான் ஒரு ஒரு கடுகு விதை, நான் ஒரு புளித்த மாவுன்னு சொல்லிக்கிறதுல இல்லை. நீங்க உண்மையான ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருந்தா, நிலமா இருந்தா, ஒரு உண்மையான கோதுமையா இருந்தா, தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளது உரியதெல்லாம் கொடுத்து வாங்குற நிலைமைக்கு கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஒரு சர்ச் மெம்பர், நானும் ஒரு சபைக்கு வரேன்றதுல விஷயம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவம் எவ்வளவு பெருசுன்னு உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க, பார்க்க முடிஞ்சிருக்கா? இந்த ரெண்டு மனிதர்களும் எதுல இவங்க வித்தியாசப்படுறாங்க? என்ன இவங்கள உள்ளது உரியதெல்லாம் விற்கும்படிக்கு அவங்களை தூண்டினது, அத சந்தோஷமாக செய்ய வைத்தது என்ன? அதனோட மதிப்பு பார்க்கும்படிக்கு அவங்க உணரப்பட்டார்கள். உங்க கண்கள், உங்க காது கண்கள் திறக்கப்பட்டு அந்த மதிப்பு பார்க்கும்படி, அந்த புதையலை பார்க்கும்படி, அந்த விலை உயர்ந்த முத்தை பார்க்கும்படி உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? திறக்கப்படலன்னா ரெண்டு காரணங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இந்த முத்து தெரியாது, இந்த ரெண்டு பேருக்கு இந்த புதையல் தெரியாது. அந்த கதையில யோசிச்சு பாருங்க, இதே மனுஷன் எத்தனையோ தடவை அந்த பூமியில நடந்து நடந்து போயிருப்பான். நூறுக்கணக்கான மக்கள் அந்த நிலத்துல வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்க யாருக்கும் தெரியல இல்லைங்களா? யாருக்கும் தெரியல. ரெண்டு மக்களுக்கு இது தெரியவே தெரியாது. என்ன? இது தோண்டினவனுக்கு தான் இது தெரிஞ்சிச்சு, தோண்டினவனுக்கு தான் தெரிஞ்சிச்சு. அந்த முத்தம் ஓய் போய் போய் முத்தை தேடினவனுக்கு தான் அது கண்டுபிடிச்சான். அதுவும் முத்து கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? கடலுக்குள்ள எவ்வளவு ஆழமா போய் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து முயற்சி எடுத்தா தான் முத்து கிடைக்கும்? அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். தேவ ராஜ்யத்தின் புதையலான ரகசியம் காணும்படி எவர்களுடைய கண்கள் திறக்கப்படும்? மேல் பார்வையா இருக்கிறவங்களை கண்கள் ஒருபோதும் திறக்கப்படாது. ஒருபோதும் அவங்களால முத்துக்களை, இதனோட பொக்கிஷத்தை பார்க்க முடியாம உலக பிச்சைக்காரத்தனமாவே இருந்து நீங்க போயிருவீங்க. இந்த ரகசியத்தின் அதிசயம் பொக்கிஷம் உங்க கண்களுக்கு தென்படவே தென்படாது, அந்த பூமி மேலேயே நடந்துகிட்டு போயிருவீங்க. பாருங்களேன், ஒரு சில அடி கீழே தான் முத்து. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு கீழே ஒரு அஞ்சடியோ ஆறடி கீழேயோ இந்த மாதிரி ஒரு புதையல் இருக்கு. ஆனா வாழ்க்கையெல்லாம் ஆயத்தெல்லாம் பிச்சைக்காரத்தனமா வறுமையில வாழ்கிற முட்டாள்தனம் இருக்க, நிறைய பேர் அப்படித்தான் இருந்துடுறது. இவ்வளோ பெரிய புதையல வச்சுக்கிட்டு மேல் பார்வையா வாழ்ந்து போறது, ஏன் அந்த புதையல் பார்க்க முடியாம ஒரு ஆழம் இல்லாத இருக்குது. ஆழமா தோண்டி பார்க்க நம்மள சில பேர் அப்படித்தான், வெறும் தேவ ராஜ்யம்னா வெறும் மேல் பார்வை, தேவ ராஜ்யம்னா தேவ ராஜ்யங்க, அதை என்னங்க யோசிக்கிறது, வெறும் மேல் பார்வத்தான். யோசிச்சு பாருங்க, நீங்க சர்மன்ஸ் கேட்டிருக்கீங்க, சர்மன்ஸ் கேட்டு 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 டயர்ட் ஆயிருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சிக் ஆஃப் சர்மன்ஸ்னுவாங்க. அதாவது சர்மனை கேட்டுக்க, ஞாயிற்றுக்கிழமை சாமன், காலையில சாமன், ஈவினிங்க சாமன், திருப்பியும் கூட மாட்டிருந்தாரு, புதன்கிழமை பிடிச்சி வச்சுக்கிறேன், திருப்பியும் ஃப்ரைடே சாமன், சாமன்ஸ் கேட்டு 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 ஸ்டிக் ஆகுது. சில பேருக்கு ஆகிட்டு இருக்கீங்க, நான் பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா உங்களுக்கு அப்படி ஆகுது? ஏன் அப்படி ஆகுதுன்னா, நீங்க மேல் பார்வை அதை கேட்டு எந்த விதமான ஆழமா அதை போய் தோன்றுறது இல்லை, ஆழமா தியானிக்கிறது இல்லை, அதுல உள்ள கூடிய புதையல முத்த தேடி அதனோட அதிசயத்தை பார்க்கிறதே. வெறும் மேல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அவர் வந்து உட்கார்ந்துட்டு போயிருந்தோம். உங்களுக்கா ஆண்டவர் அந்த புதையலை வெளிப்படுத்துவார்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு அவருக்கு வந்து சேமனை கேட்டு போயிருது, அவ்வளவுதான். பர்சனலா அந்த சேமன்ல இருக்கக்கூடிய முத்தை தோண்டி தோண்டி அதுல இருக்கக்கூடிய புதையலை பார்த்து எனதாக்கி கொள்ளணுமே, நான் இப்படி மாறணுமே, எனக்கு இது வேணுமே என்ற ஒரு தனதாக்கி கொள்ளக்கூடிய பர்சனலைஸ் பண்ணக்கூடிய இதுவே எல்லாம் மேல் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி நான் உங்களுக்கு என்ன சொல்லுவனோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன செய்யணுமோ அதையும் நீங்க கேட்டு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அது ஒருபோதும் நம்பினதில்லை, அது ஒருபோதும் செஞ்சதில்லை. அதனாலதான் எல்லாம் மேல் பார்வை மேல் பார்வை. ஆனா இப்படித்தான் உங்களுடைய அந்த பழக்கமே, கேட்டு கேட்டு பழகின பழக்கமே உங்களை குருடாக்கி விடும், குருடாக்கி விடும், குருடாக்கி அதோட வல்லம் உங்களுக்குள்ள வேலை செய்யாம போயும். அதே வயல்ல 10 தடவை அதே சாமன்ஸ கேட்டு 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 நடந்து 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 பார்த்திருப்பீங்க. அது 6 அடி கீழே பெரிய புதையில இருக்கிறது ஆயுசெல்லாம் தெரியாம போயிருக்கோம். எத்தனையோ பேர் அதுல புதையில பார்த்திருப்பாங்க. உங்களால ஏன் பார்க்காம இருக்கிறது? ஆழமே இல்லை, வெறும் மேல் பார்வை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை கேட்டு போனா போச்சு, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துக்குள் சகல ஐஸ்வர்யங்களும் சகல தெய்வீகமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவரை பத்தி பிரசங்கம் பண்ணாலும் ஒன்னும் ஸ்பெஷலா உங்களுக்கு தெரியல. அந்த வயல்ல அந்த சாமனை 1000 தடவை கேட்டிருப்பீங்க, அதுல எந்த இதுவும் இல்லை. ஏன் மேல் பார்வையா இருக்கு? இப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த புதையல் கண்ணுக்கே தெரியாது. ரெண்டாவது, முழுசா இந்த உலக மன நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு உலகமே என்னுடைய அந்தஸ்து, உலகமே என்னுடைய பொக்கிஷம், உலகத்தையே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பொக்கிஷம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இந்த உலகத்தின் 2 கொரிந்தியர் 4:4 என்ன போட்டிருக்கு, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு வந்து இந்த உலக மக்களை புதையல் காணாதபடிக்கு, சுவிசேஷத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் மகிமை காணாதபடிக்கு அவங்க கண்களை குருடாக்கிட்டாங்க. பக்கத்திலேயே புதையல் இருக்கு, குருடா எனக்கு தெரிய முடியுமா? புதையல் பக்கத்துலதான் இருக்கு புதையல். ஆனா அவன் குருடா இருந்தான்னா அவனுக்கு என்ன தெரிய முடியும்? அந்த மாதிரி தான் இந்த புதையல் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாதபடிக்கு எப்படி பிசாசு உங்களை குருடாக்குறான் தெரியுங்களா? உலகம்தான் பெருசு, பணம்தான் பெருசு, உலக ஐஸ்வர்யம்தான் பெருசு, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உண்போம், வாழ்க்கையில என்ன, அதுதான் பெருசு, அதுதான் வாழ்க்கை, அது அதுக்கப்புறம் தான் சபை, அதுக்கப்புறம் தான் தேவராஜ்யம் அப்படின்னு உலக மனநிலைமையிலேயே மூழ்கி போனதுனால், உலகத்தையே பின்பற்றுறதுனால், உலக ஆசைகள்ல நிரம்பி போனதுனால் இந்த பொக்கிஷம் பக்கத்துல இருந்தாலும் கண்ணு குருடா கிடக்கு. பிசாசு உங்களை அப்படி குருடாக்கி வச்சிருக்கான் பாருங்களேன். தேவனுடைய நான் ஒருவேளை நான் சொல்ற வார்த்தைகள் எந்த அளவுக்கு தேவ வசனமாக தேவ வசனத்துக்கு ஒட்டு போகுதோ, நான் சொல்றேன், அந்த வசனத்துக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்பதாக யாருக்கும் தெரியாத புதையல் அடங்கி கிடக்குது. நம்ம பேசின பிரசங்கம் தான், தேவனுடைய வசனத்தை விளக்கின பிரசங்கம் தான். உலகத்துல அந்த சராசரத்துல காண முடியாத புதையல் கிடக்குது. அது உங்க கண்ணுக்கே தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலகமேனு மயக்கத்துல பிரமையில நீங்க வாழ்வதனால தான். உலகம்தான் எல்லாம், உலகம்தான் எல்லாம். சுவிசேஷம் மகிமை காணாதபடிக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். ஆசைகள் எல்லாம், விருப்பம், யோசனை, ஆசை எல்லாம் இந்த உலகம் தான். உலகத்தை விட்டு வேற எந்த ஆழமான தாட்டம் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. உலக நிலைமை தான் உங்களுக்கு. எப்படிங்க ஆண்டவர் நித்திய பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவார்? யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் குருடா கிடக்குற நீங்க வீட்டு உள்ள பூமிக்குள்ள வானா, வீட்டுக்குள்ள பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சாலும் உங்க கண்கள் குருடாக்கும் படிக்கு பிசாசு உள்ள பண்ணி வச்சிருக்கு. உலகமேனு கிடப்பதுனாலதான் பாருங்களேன், ஒரு உலகத்தின் பிரமையிலிருந்து உலகத்துல ஒரு ஒரு திகைப்படுத்துகிற ஒரு பார்வை. உலகம், உலகம் ஒரு அட்ராக்ஷன், உலக இச்சைகள் அட்ராக்ஷன், அதுலயே மயங்கி கிடக்கிறதுனால தான் இந்த பிரசங்கம் சிக் ஆயிடுது. சபைக்கு வர்றதே போர் அடிக்குது, பிரசங்கம் ஒரு தடவை கேட்கறதுக்கே டயர்ட் ஆயிடுது. அதுல எந்த விதமான புதையலும் பொக்கிஷமும் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் பிசாசினால் குருடாக்கப்பட்டவர்களா இருப்பதுனால தான். மேல் பார்வை பாருங்க, இவன் தோண்டி எடுத்தானே, அந்த முத்து வியாபாரி தேடுனானே, அந்த தேடின முத்தம் கடலின் ஆழத்துல போயிருந்து எடுத்துட்டு வந்த முத்தாச்சே. தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவம் அநேக பேர் தெரியாம இருக்கிறது, தெரியாம இருக்கிறது இருக்கட்டும், அநேக பேருக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கிறதுக்கு காரணம் இயற்கை மனிதனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாக தோன்றும். பைத்தியதார்த்தம் என்னவோ பேசிட்டு இருக்கிறார் இவர். எப்ப பார், ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒரு அவர் வந்துட்டு சர்மனை கேட்டுட்டா தேவராஜ்யத்தின் ரகசியங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிடும்னு, அந்த அளவுக்கு தான் தேவராஜ்யத்தின் மதிப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கா பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு கவியும் நமக்கு என்ன சொல்லுது? தேவராஜ்யத்தை குறித்த மேல் பார்வையா இருக்கிறவர்களுக்கு தேவராஜ்யம் ஒருபோதும் வெளிப்படாது, அந்த பொக்கிஷம் வெளிப்படாது. ரெண்டு பேரும் தோண்டி தேடி எடுத்த மனிதர்கள். ஏன் தேவராஜ்யம் உங்களுக்கு மகிமையா இல்ல, அதுல எந்த பொக்கிஷமும் தெரியல? உங்களுடைய உலகத்தன்மை, உலக மனநிலைமை, உங்களுடைய சோம்பேறித்தன்மை, ஆவிக்குரிய மேல் பார்வையான தன்மை, அது உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையெல்லாம் பலுண்ட ஊதிக்கிட்டு இருந்தான் அவர்கிட்ட, ஊதி 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 பார்த்தானா கலரா இருக்கே அழகா இருக்கேன்னு. கடைசியில ஒரு நாள் பட்டுன்னு ஒடிஞ்சிருச்சான். எப்படி இருக்கும், எத்தனை வருஷம், 50 வருஷம் அந்த பலுண்ட ஊதி கலரு கலரு பெருசாகுதுன்னு பட்டுன்னு ஒடிஞ்சான். அதுதான் லைஃப், இந்த உலக லைஃப் அதுதான். இது பட்டுன்னு உடஞ்சு போச்சு, இதுக்காக இவ்வளோ பண்ண, இதுக்காக இவ்வளோ வாழ்த, ஆனால் பக்கத்திலேயே புதையில் இருக்கிறத தெரியாத வாழ்ந்த முட்டால் கதை இதான் நம்ம நம்ப கதை. அதோட மதிப்பை தெரியாமல் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உச்சரித்தார் சொன்னார் இல்லையா, வாழ்க்கையே வீணடிச்சிடாத, வாழ்க்கையே வீணடிச்சிடாத, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம் என்பதே நினைச்சு வாழாதீங்க, வாழாதீங்க. அது அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் அந்த கவலை? அந்நியர்கள் தான் இவைகளை நாடி தேடுகிறார்கள். அந்த மாதிரி நீ இருந்தீன்னா தேவராஜ்யத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாம குருடாய் போயிடுவேன். பக்கத்துல பகுதியில் இருந்தாலும் தெரியாம குருடாய் போயிடுவேன். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம் உடுத்துவோம் இதேதான் வாழ்க்கை. அதை செய்யாம நீ என்ன செய்யணும்னாரு, என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடு, அதை பெருசா பாரு, அதுதான் பொக்கிஷம்னு தேடு, அதுதான் விசேஷம்னு தேடு. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். உனக்கு சாப்பாடு துணி இதெல்லாம் தேவைன்னு, அதெல்லாம் சீப், அதுக்காக வாழாத. என் ராஜ்யத்தின் மகத்தான பொக்கிஷத்தை தேடு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் அதை விட்டுட்டு நீ இதை தேடினீன்னா பொக்கிஷத்தையே பார்க்க முடியாம ஆயுசு போயிடும். நம்ம கண்கள் யோசிச்சு பாருங்க. அதனால தான் முயற்சி இல்லாம கிடைக்காது, சோம்பேறிகளுக்கு கிடைக்காது, மேல் பார்வையா இருக்கிறவங்களுக்கு இந்த புதையல் கண்கள் திறக்கப்படாது. இடுக்கமான வாசலால் பிரவேசிங்கள், இடுக்கமான ஜீவனுக்கு போகிற வழியோ இடுக்கமும் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எத்தனை பேரு? சிலர், சிலருக்கு தான் அந்த புதையல் தெரியும், சிலர் கண்கள் தான் திறக்கப்படும். அதனால் இடுக்கமா ஸ்ட்ரைவ் டு என்டர், கஷ்டப்பட்டு அதுக்குள்ள என்டர் பண்ணு, ஸ்ட்ரைவ் டு என்டர், ஸ்ட்ரைவ் டு என்டர். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தவான்கள் அதை பலவந்தமாய் பிடித்துக் கொள்ளுகிறார்கள், வயலண்டா போறாங்க பிடிக்கணும். ஒரு புதையில அவன் எவ்வளவு வயலண்டா இருந்தா, எதையுமே விட்டு வைக்கல, உள்ளதை உரியதெல்லாம் வித்து தேவராஜ்யத்தை பிடிக்கணும்னு பார்த்தாங்க. அந்த வெறி நமக்கு இருக்கா? இருக்கா? அந்த முயற்சி நமக்கு இருக்கா? அந்த முயற்சியா இல்லாதது என்ன காட்டு தெரியுமா? தேவராஜ்யம் அப்படின்னா உங்க மனசு ஃபுல்லா உலகத்தை ரொம்பி உலக பிரமையில வாழ்றீங்க, பலூன் ஊதிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல் பார்வையா இருக்கீங்க. அதுக்கு தான் தேவராஜ்யம் முக்கியமே இல்லை, அது விசேஷமே இல்லை, அதுல எந்த புதையிலும் உங்களுக்கு தெரிய மாட்டது. ஜாக்கிரத, பிசாசு உங்களை குருடாக்கி வச்சிருக்கான். ஜாக்கிரத, யோசிச்சு பாருங்க. இடுக்கமான வாசலா இது பிரவேசிங்கள் சொல்றாரு இல்லையா. இந்த போல் வியாபாரி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டா. தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பு நமக்கு தெரியாம இருக்கிறது, எல்லாத உள்ளத உரியதை கூட கொடுக்கறதுக்கு அது தகுன்ற அளவுக்கு அதனோட மதிப்பு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம், அது மதிப்பு இல்லாததுனால இல்ல, அங்க புதையல் இல்லாததுனால இல்ல, நான் குருடனா இருப்பதுனால், குருடனா இருப்பதுனால். யோசிச்சு பாருங்க. ஆகவே நான் எப்படிங்க உங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் மகிமையை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் உங்க மனசுல? எப்படி அது எல்லா விலைக்கும் பெருசு, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தை விட இந்த உலகத்திலேயே ராமையா கிடைச்ச மாதிரி ஒரு சொத்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஒரு காலேஜ் இதெல்லாம் கட்டுறதை விட பெருசுன்ற அளவுக்கு தேவ ராஜ்யத்தை உங்க மனசுல எப்படி பதிய வைக்க முடியும், எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? இந்த உலகத்திலேயே ஒரு 50,000 கோடி ஒரு லாட்டரி அடிக்கிறத விட பெருசு தேவராஜ்யம். இந்த உலகத்துல உள்ள சந்தோஷத்தை விட, சொத்தை விட, ஐஸ்வர்யத்தை விட பெருசு தேவராஜ்யம்னு எப்படி புரிய வைக்க முடியும்? ஒரு 4 காரியத்தை சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற சொத்து விட பெருசு, ஏன்னா நம்முடைய மிக மிக ஆழமான முக்கியமான தேவைய தேவராஜ்யம் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். 10 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா எல்லா தேவைகளையும் நிறைவேறிடாது, முக்கியமான தேவைகள்லாம் நிறைவேறாது. பணம் இருக்கும் அவ்வளவுதான், சமாதானம் இருக்குமா, நிம்மதி இருக்குமா, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி போயிட முடியுமா, சாவு போயிட முடியுமா, வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இறப்பாம இருப்பாங்களா, எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு காரியத்தை தான் பூர்த்தி செய்யும் இல்லைங்களா, ஒரு பணம் இருக்கும் அதான். ஆனா தேவ ராஜ்யம் நமக்கு இருக்கக்கூடிய மிக மிக ஆழமான தேவையை பூர்த்தி செய்யுது. என்ன ஆழமான தேவை, நீங்க அறியறீங்களோ ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்குது. நம்ம பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மாறாத கொடுமையான திருந்தாத கரடுமுரடான அசிங்கமான நம்முடைய இருதயத்தை மாத்திருது தேவராஜ்யம். வேற எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இருதயத்தை மாத்திருது தேவராஜ்யம் மட்டும்தான் செய்ய முடியும். எவ்வளோ கடன் உலகத்தில் அவ்வளோ கடன் கிடன்றமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வறுமையின் கஷ்டம் தெரிஞ்சால் தான் பணத்தின் மதிப்பு தெரியும் இல்லைங்களா. இப்பெல்லாம் பணக்கார பிள்ளைங்க பணத்தின் மதிப்பே தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வசதியாக வளர்த்து எல்லாம் கொடுத்ததுனால. வறுமையின் பிள்ளைங்க பாருங்கள், அதுக்கு தான் பணத்தின் மதிப்பு தெரியும். அதே மாதிரி ஆவிக்குரிய வறுமையை உணர்ந்தவனுக்கு தான் தேவராஜ்யத்தின் பொக்கிஷம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல தரித்திரம் பிச்சைக்கார, எவ்வளவு கடன் பட்டவன், என் பாவ கடன், சில பேர் கடன் வந்துருச்சுன்னா ஐயோ எவ்வளவு கடன் ஆச்சு நான் எப்படி கட்டுவேன், அதை விட 10,000 மடங்கு எவ்வளவு பாவ கடன் உனக்கு இருக்கு. அந்த கடனையெல்லாம் கட்டி தீர்த்துருது தேவராஜ்யம். அது கட்டுறது மாத்திரம் இல்லைன்னா எதிர்காலத்துக்கு வரப்போட செலவுகள்லாம் பாத்துக்கிறது தேவராஜ்யம். அது உன்னால பார்க்க முடியுமா, நம்முடைய மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்கிறது தேவராஜ்யம். உலக வசதிகள், உலக பணம், உலக சொத்து, உறவுகள் எல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குத்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. கொடுக்காம இருக்குதா, கொடுக்குத்தான். ஆனா அது என்ன மாதிரி சந்தோஷம் தெரியுமா, பெரிய ஒரு ஆத்துமால ஒரு மூளையில கிடைக்கிற சந்தோஷம். ஒரு ஜூல வந்து ஒரு பல மிருகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 மிருகங்கள் எல்லாம் பசியில கதறது கத்துது, அதுக்கு ஒரே ஒரு மிருகத்துக்கு வயிறு நிறைய சோர் போட்டா எப்படி இருக்கும், வயிறு. அந்த மாதிரி தான் இந்த உலக வசதிகள்லாம் நம்மள ஒரு பசிக்கு தான் அது திருப்தியை கொடுக்கும், ஒரு பசிக்கு தான் திருப்தியை கொடுக்கும். ஆனா நான் சொல்றேன், நீங்க அறியறீங்களோ, நீங்க சின்னவங்க நினைச்சுட்டு இருக்கீங்க, இந்த உலகத்துல இருக்கிற அண்ட சராசரத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால திருப்தி அடையவே முடியாது தெரியுமா. எவ்வளவு பணம் தான் இருக்கட்டும், எவ்வளவு வசதி தான் இருக்கட்டும், என்னென்னவோ பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே உங்களுக்கு சொந்தமானாலும் நீங்களால திருப்தி ஆக முடியாது. உங்களை திருப்தி செய்யக்கூடிய அந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிற விலை உயர்ந்த முத்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த உள்ள இருக்கிற ஜூல இருக்கிற எல்லா மிருகமும் திருப்தி ஆகி ஒரு மையத்துல வந்து உள்ள ஒரு நிறைவில் சந்தோஷத்தில், சந்தோஷத்தின் நிறைவை கொடுக்கக்கூடியவர். எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு மனிதனுடைய ஆத்மா முழுசா திருப்தி அடையக்கூடியது தேவ ராஜ்யத்துல மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொக்கிஷமும் அது செய்ய முடியாது தெரியுமா, எந்த பொக்கிஷமும் செய்ய முடியாது. ஒரு பெர்ஃப்யூம் வந்து ஒரு ரூமுக்குள்ள எடுத்துட்டு வந்தவொடனே ரூம் எல்லாம் பரவி பெர்ஃப்யூம் வர மாதிரி, அதான் தேவராஜ்யம். உள்ளுக்குள்ள மனிதனுடைய முழு ஆத்மாவையும் திருப்தி செய்யக்கூடியது தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான். மற்றதெல்லாம் இவர் எக்லீசியாஸ்டஸ் பிரசங்கி 5:10 ஒண்ணு சொல்றாரு, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. பணம் 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 பணம்னு அலைகிறவன் எக்கச்சக்கமா பணம் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தான் தெரியும் அது எனக்கு திருப்தி இல்லை. செல்வப்பிரியன் செல்வ செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. செல்வம் 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 பணம் வசதின்னு எக்கச்சக்கமா செல்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அவனுக்கு தெரியும் இது எனக்கு திருப்தி கொடுக்காதுன்னு. அப்படிதான் இந்த உலகம் இல்லாம இதெல்லாம். ஆனா இந்த பொக்கிஷம் அப்படி இல்லைங்க. மனிதனை முழுமையாக ஒரு அகஸ்தின்றவர் தவர்ஸ் மேடஸ் ஃபார் தைசெல்ஃப் அண்ட் ஹார்ட் இஸ் அன்குவைட் டில் இட் அட்டைன்ஸ் டு தி, எங்களை உங்களுக்காக படைத்தீர், உங்களை அனுபவிக்கும்படிக்கு எங்களை படைத்தீர் ஆண்டவரே, உங்களை அனுபவிக்கிற வரைக்கும் எங்க வாத்துமாக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் முழுமையான சந்தோஷம்ன்றது கிடையாது ஆண்டவரே. அது தேவராஜ்யம் மட்டும்தான் கொடுக்க முடியும். முதலாவது நம்முடைய மிகப்பெரிய தேவையை சந்திக்குது, ரெண்டாவது நம்முடைய பரிபூர்ண திருப்தியை தேவராஜ்யம் கொடுக்குது, மூணாவதாக தேவராஜ்யம் என்ன பண்ணுது, எல்லா பொக்கிஷமும் ஒரே ஒரு காரியத்தில் இருக்கு. இந்த ஆளு உரலான் தேடி ஆயிரக்கணக்கான முத்து சேர்த்து வச்சான், என்ன பண்ணான், ஒரு முத்துல எல்லாம் இருக்கும்போது என்னத்துக்கு இவ்வளோ, எல்லாத்தையும் விற்று ஒரு முத்தை வாங்கிட்டான். வாழ்க்கையில சில டைம்ல அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தது, இந்த காலத்துல ரொம்ப தொந்தரவு என்ன தெரியுமா, ஒரு துணி கடைக்கு போனா தொந்தரும், ஒரு சாப்பாடு ஹோட்டலுக்கு போனா தொந்தரும், ஏன் தெரியுமா தொந்தருவு, எவ்வளோ துணிங்க, எவ்வளோ கலருங்க, எவ்வளோ வெரைட்டி, நான் எதைத்தான் வாங்குவேன், யோசிச்சு பாருங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது எவ்வளவு டார்ச்சர் அது தெரியுமா? அதுல செலக்ட் பண்ண வேண்டியது எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு சாப்பாடு, லிஸ்ட் மெனு, பெஸ்ட் எடுத்து வந்துக்கூடிய இவ்வளவு நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? தெர் இஸ் திஸ் டார்ச்சர் இன் மல்டிபிளிசிட்டின்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். பெஸ்ட் தானே எடுத்துட்டு வந்து ஒண்ணு கொடுத்தா போதுமே, அதுல தானே நிம்மதி. யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது எவ்வளோ இருளை விரட்டணும்னு சொல்லி நூற்றுக்கணக்கான நட்சத்திரம் வச்சுக்கிற பதில் ஒரே ஒரு சூரியனை எடுத்துட்டு வந்து வச்சுட்டா போதுமே, பெஸ்ட் எல்லா இருளும் போயிருமே. அதே மாதிரி தான் தேவராஜ்யம், தேவையானது ஒன்றே. ஆண்டவர் சொன்ன மாதிரி இவன் இத்தனை முத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் எழுதுறாரு, ஓ பிரதரன், டு ஹாவ் ஒன் ஹேம், ஒன் லவ், ஒன் ட்ரெஷர், ஒன் கிரைஸ்ட், ஒன் காட், ஒன் கிங்டம் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஆல் பிளஸட்னஸ். ஒன்னே தேடுது, ஒரே நோக்கத்துல போறது, ஒரே குறிக்கோள்ல வாழ்றது, அங்கத்தாங்க எல்லா ரகசியமும் இருக்கு. சந்தோஷமா வாழ்றதுல நூற்றுக்கணக்கான காரியங்களை மனசு செதறது இல்ல, எல்லா பொக்கிஷமும் ஒண்ணுல இருக்கு இதுல. அதான் பாருங்களேன், உலகத்துல அதுக்கு இதுக்கு ஒன்னு ஓடணும், இதுக்கு ஒண்ணு ஓடணும், அதுக்கு ஒண்ணு ஓடணும், இங்க ஓட வேண்டியது இல்லை. ஒரே காரியத்துல நமக்கு மிகப்பெரிய தேவையை சந்திக்குது, நம்முடைய ஆழமான தேவையை சந்திக்குது, நம்முடைய பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லா பொக்கிஷமும் ஒண்ணுல இருக்கு. கடைசி இதனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வாடாததும் அழியாததும் நிரந்தரமான பொக்கிஷம் தான். உங்களுக்கு கமர்ஷியல் வேர்ல்டு அவளுக்கு தெரியல, தெரியாம இருக்கலாம். உலகத்துல என்னென்னவோ நடந்து போகுது தெரியுமா? ஒரு 20-10 வருஷத்துல என்னென்னவோ நடந்து போகுது. எவ்வளோ பெருசா பணம் சம்பாதிச்சவங்க, எவ்வளோ பணக்கார ஆனவங்க எல்லாம் இப்போ ஸ்டார்ஸ், பிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் இப்போ வீடு கூட இல்லாம, சாப்பாடு கூட வழி இல்லாம கதை வருது. ஏன் எவ்வளோ அரசனாக வாழ்ந்த மாதிரி மல்லியா இருந்தாரு, என்ன பணம், ராஜ் சாம்ராஜ்யமே அவரு, அந்த ஊரே ஏரியாவே அவருதாச்சு. இன்னைக்கு என்ன ஆனாரு, நாடோடியாக ஜெயில போடுறதுக்கு ஊரூரா தேடுறோம் நம்ம, பிச்சைக்கார மாதிரி இல்ல, ஓடி முறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே எத்தனையோ பேரு. இந்த உலகத்துல இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நம்மளை விட்டு போயிருங்க. நிரந்தரமா என்னை விட்டு போயிடக்கூடிய காரியம் எனதுன்னு சொல்ல முடியுமா? இல்லவே, என்கிட்ட விட்டு போயிருமே. ஆனா இந்த பொக்கிஷம் அப்படி இல்லை, ஒரு தடவை அடைஞ்சிட்டீங்கன்னா இது எப்பவும் சொந்தம், நம்மளை விட்டு எடுபடாத பொக்கிஷம். யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, என் பரிபூர்ண என்னுடைய மிகப்பெரிய தேவையை சந்திக்கக்கூடியது தானே உண்மையான பொக்கிஷம், என்னுடைய முழு ஆத்மாவை திருப்தி செய்யக்கூடியதான உண்மையான பொக்கிஷம். எல்லாமே ஒண்ணுல இருக்குது, என்னை விட்டு எடுபடாத நித்தியமா எனதுன்னு சொல்லக்கூடிய ஒரே பங்காற்ற. இது பொக்கிஷமா இல்லையா? இந்த பொக்கிஷத்தை காணும்படி உங்க உலக பிரமையெல்லாம் போய் நீங்க ஆழமா இதை யோசிச்சிருக்கிறீங்களா? இதை பார்த்துருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. இவங்க பார்த்தாங்க, இவங்க ரெண்டு பேர் இத மாதிரி என் முத்து, எத்தனையோ முத்தை பார்த்துட்டேன், உலகெல்லாம் தேடி பார்த்துட்டேன், இந்த மாதிரி இல்லை, உள்ளது உரியதெல்லாம் கொடுத்து வாங்கலாம். அதாங்க தேவராஜ்யம். அந்த அளவுக்கு தேவராஜ்யம் கண்கள் திறக்கப்பட்டிருந்தா, உங்க கண்கள் திறக்கப்பட்டிருந்தா, நீங்க என்ன செய்வீங்க? உள்ளது உரியதெல்லாம் வித்து அதை வாங்க வருவீங்க. கடைசியாக ஒரே ஒரு பயன்பாடு, தேவராஜ்யம் வந்து ஒரு வியாபாரத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும். தேவராஜ்யம் ஒரு வியாபாரத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும், கொடுக்கல் வாங்கல் மூலமா தான் அடைய முடியும். என்னங்க கொடுக்கணும்? நானு பணத்தை கொடுக்கணுமா? வேதம் கிளியரா சொல்லுது, ரட்சிப்பு பணத்தினால் நம்ம கொல்ல முடியாது, நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்ம கிரியைகள்னால அதை அடைய முடியாது. அப்ப என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் பாருங்க, இதான் லாஸ்ட் பாயிண்ட். இது ரோமர் ஒண்ணு சொல்லுது, இலவசமான கிஃப்ட் தான், நம்ம இலவசமா தான் வாங்குறது, இலவசமான ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை போட்டா நாம் ரட்சிக்கப்படுறோம் தான். ஆனா அந்த உண்மையான ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு சீப் இல்ல, அந்த உண்மையான ரட்சிப்புக்கு விலை இருக்கு. பழைய ஏற்பாடுல, ஐயோ தாகமா இருக்கிறவர்களே தண்ணீர் தண்ணீர் அண்டை வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி வாங்கி புசியுங்கள், திராட்சை ரசம் வாங்கி புசியுங்கள். ஆனா பணம் கொடுக்காதீங்க, இது ஆனா வாங்குங்கன்றார். என்னத்தை கொடுத்து வாங்கணும்? பணம் இல்ல, என் கிரியைகள் இல்ல, என்னத்தை கொடுத்து வாங்கணும்? என்னத்தை கொடுத்து வாங்கணும் தெரியுமா? உங்களுக்கு உள்ளது உரியது எல்லாத்தையும் நீங்க கொடுத்தா தான் தேவராஜ்யத்தின் உள்ளது உரியது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் தேவராஜ்யத்தை நீங்க அனுபவிக்க முடியும். யூ கிவ் யுவர் செல்ஃப், யூ கிவ் ஆல் யுவர், நீங்க எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவர் எல்லாத்தையும் தேவராஜ்யத்துக்கு கொடுக்கிறார். உங்களையே கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்? ஐயோ வேற வழியே இல்ல, சர்ச்சுக்கு வரணுமே, ஐயோ அதை கொடுக்கணுமே, இதை கொடுக்கணுமே, நேரத்தை கொடுக்கணுமே, இது கொடுக்கணுமே, இல்லை போனா இப்போ மினிஸ்ட்ரி இப்போ வெட்னஸ்டே உட்காரணுமே, ஃப்ரைடே உட்காரணுமே, முறுமுறுத்துக்கிட்டு செய்யறது இல்லை. எப்படி செய்யணும்? அதில் ஏற்பட்ட சந்தோஷத்தினால், ஐயோயோ கொடுக்கறதுல இதை விட சந்தோஷம் இல்லைங்க, குடு குடு குடுன்னு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி சந்தோஷத்தினால் கொடுக்கறதுல தான் நம்ம பெற முடியும் தேவராஜ்யத்தை. எனக்கு உள்ளது உரியதெல்லாம் நான் கொடுக்கிறேன், தேவன் தேவராஜ்யத்தின் சகலத்தையும் எனக்கு கொடுக்கிறார், என்னையே நான் கொடுக்கணும். அது ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் சொல்லல, பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் வரான், ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்க பின்னாடி வரேன், குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, ஓநாய்களுக்கு குழிகள் உண்டு, எனக்கு படுக்க இடம் இல்லை, உன் வசதியை கொடுத்துட்டு வருவியா வா. இன்னொருத்தர் வரான், எங்க வீட்டுல எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன், எங்க அப்பா அடக்கம் பண்ண பிறகு அவர் சொத்து வரான், அந்த சொத்தை கொடுத்துட்டு வா. இன்னொருத்த வரான், எனக்கு குடும்பத்துக்கு போய் சொல்லிட்டு வரேன், கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது, குடும்பத்தை விட்டு வா. எல்லாத்தையும் விடுவதற்கு, எல்லாத்தையும் விட்டு வாங்குவதற்கு, என் உயிரே கூட கொடுத்து வாங்குவதற்கு தேவராஜ்யம் அவ்வளோ குளோரியஸ்ன்றத பார்க்கிற கண்கள் திறக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு. அதை கொடுத்தாதான், அந்த நிலமா வந்தாதான் தேவராஜ்யத்தின் பெற முடியுங்க. ஒரு குடுக்கல் வாங்கல்ல தான் தேவராஜ்யத்தை நாம் நம்முடைய சொந்தம் ஆக்கி கொள்ள முடியும். இது கிளியரா அந்த கதையில வரல. அவங்க உள்ளது உரியதெல்லாம் வித்தாங்க, அதை அடைவதற்கு உள்ளது உரியதெல்லாம் வித்தாங்க. அது நமக்கு என்ன காட்டுது? ஒரு குடுக்கல் வாங்கல்ல தான் நம்ம தேவனுடைய ராஜ்யம் ஒரு வியாபாரத்துல தான் நம்ம சொந்தமாக்கக்கூடிய. ஆண்டவர் சொல்லியா, என்னை விட தன் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ மகளையோ மகனையோ நேசிக்கிறவன் எனக்கு தேவராஜ்யத்தை அடைய முடியாது, அடைய முடியாது. நீயா உன் மனைவியா தேவராஜ்யமான்னு வந்தா தேவராஜ்யம்னு போறவன், அதை கொடுக்க ரெடியா இருக்கிறவன், தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான். ஏன் வாழ்க்கை ஏன் இதுன்னு, அது தேவராஜ்யத்துக்காக இழக்கிறவன், நேரத்தை இழக்கிறவன், தியாகம் செய்கிறவன், குடும்ப நேரத்தை இழக்கிறவன், எவ்வளவோ தேவராஜ்யத்துக்காக கொடுக்கணும் கொடுக்கணும், அதை அடையணுமே அதை அடையணுமே, இன்னும் தேவராஜ்யம் என்ன ஆளணுமேன்னு கொடுக்கிறவன் அதை கண்டடைவான். அவன் கண்ட பேதுரு சொன்னாரு, உனக்காக அவ்வளவு வித்துட்டு வந்தமே, எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் விட்டு வந்தமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவராஜ்யத்துக்கு வந்து 100 மடங்கு நான் கொடுப்பேன், நீங்க அடைவீங்க தேவராஜ்யத்துக்கு. என்னை ஒருத்தன் பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து, உன் சுயத்தை கொடுப்பியா, உன் சுயநல வாழ்க்கையை கொடுப்பியா, இன்னமே என் இஷ்டத்தின்படி வாழ்றது இல்லை, என் விருப்பத்தின்படி வாழ்ச்சி, நான் வச்சதுதான் சட்டம் இல்லை, இயேசுடைய ஆளுகை, இயேசுடைய ஆட்சி, அதான் தேவராஜ்யம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படித்தான் வாழணும், அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு தான் வாழணும். சுயத்தை வெறுத்து அவர் ராஜ்யத்துக்குள்ள குடுக்கல் வாங்குல, உள்ளது உரியதெல்லாம் கொடுத்தாலும் இதை புதையில நான் அடையணுமே, இதுதானே நான் தேடிக்கிட்டு இருக்கிற முத்து அப்படின்னு வரவங்க இயேசு கிட்ட வந்து அவர் எல்லாத்தையும் விட்டு அவருடைய ஆட்சிக்குல வாழ்றவங்க, அவருடைய விருப்பத்தின்படி வாழ்றவங்க, ஒரே அதை சந்தோஷத்தோடு செய்யறவங்க, பாருங்களேன் சந்தோஷத்தோடு செய்யறவங்க. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். அப்படி கொடுத்த ஒரு மனுஷனுடைய சாட்சியை படிப்போம், பிலிப்பியர் 3:8-12. அப்படி கொடுத்து வாங்கின ஒரு மனுஷன்,
அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனால் விடாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இருக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடலின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படித்து அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நிற்கேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
பாருங்க, இந்த மனுஷன் தேவராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பத்தி சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் நான் அடையணும், கிறிஸ்து அடையணும், அந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்கணும் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டேன், நஷ்டம் என்று எண்ணினேன். எதாவது எண்ணினாரா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சா? குப்பை. நம்மளுக்கு தெரியுதா குப்பைன்னு? எந்த அளவுக்கு அந்த பொக்கிஷம் பெருசா தெரியுதோ இதெல்லாம் குப்பையா தெரியும், எந்த அளவுக்கு இது பொக்கிஷமா தெரியுதோ அது குப்பையா தெரியும். நமக்கு தெரியுதா? பவுலுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணினேன். நம் தேவராஜ்யத்துக்காக இழக்கிறவங்கள இருப்பீங்களா? தேவராஜ்யத்தின் மகிமையை நமக்கு தெரியுதா? அது ரட்சிப்பு இலவசம் தானே, அது சீப் இல்லை. ஒருவேளை நம்ம பேர் இலக்கணமா இருக்கலாம், நம்ம குடும்பம் இலக்கணமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம ரொம்ப மதிப்பா இந்த உலகத்துல நினைக்கிற காரியங்கள், நம்ம வேலை, அநேக காரியம், நம்ம பெருமை, சுயநலம், எந்த அளவுக்கு அதை இழக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவராஜ்யத்தை ஆதாயப்படுத்திக்கிறோம். தேவராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக்கிறது குடுக்கல் வாங்குறது இல்லை, ஒரு வியாபாரத்துல தான். அதைத்தான் இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதோட மகிமையை அறிந்தவங்க, அதோட மகிமையை அறியும்படிக்கு கண்ணை திறக்கப்பட்டவங்க உள்ளது உரியது எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் புளித்த மாவாக, கடுகு விதையாக இந்த உலகத்திய தலகையில மாத்த முடியும். அப்படிப்பட்டவங்க தான் மாத்த முடியும். நம்ம அப்படிப்பட்ட சபையா? ஆண்டவர் நம்மளை அப்படி மாத்தும்படிக்கு, நம்ம கண்களை திறக்கும்படிக்கு, இந்த உலகத்தின் பிரம அதைதான் நம்மளை தடை பண்ணுது, உலகத்தின் மாய அதுதான் நம்மளை தடை பண்ணுது. பக்கத்துல பொக்கிஷம் இருந்தாலும் பிசாசு நம்மளை குருடாக்கி வச்சிருக்கு, மேல் பார்வையா இருக்குது எதுலையுமே. இதையும் கேட்டு போய் ஒரு சாமனை கேட்டோம், முடிஞ்சிச்சுப்பா, ரொம்ப நேரம் எடுத்தார், முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு போறது. மேல் பார்வையா இருந்தா உங்களுக்கு அந்த பொக்கிஷம் தெரியாது. உண்மையா சொல்றேன், நான் சாதாரண பலவீன மனுஷன் பேசுற வார்த்தைக்குள்ள 6 அடிக்கில பொக்கிஷம் இருக்கு. ஆண்டவர் அதை காணும்படி நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள, இதை விளக்கி சொல்ல, இவ்வளவு பலவீனமான வார்த்தைகள், யோசனைகளோடு இதை பேசினால் ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்கள் கண்களை திறந்து அந்த ஏல மனுஷன் எப்படி புதையல கண்டானோ, ஒரு முத்து வியாபாரி விலை உயர்ந்த முத்தை கண்டானோ, அதை காணும்படி என் கண்களை திறந்துடும் அப்பா. உலக பிரமையிலிருந்து நாங்கள் விடுபட்டு மேல் பார்வையாக காரிய ஆவிக்குரிய ராஜ்ய தேவ ராஜ்யங்கள் இருக்கிறதுல இருந்து விடுபட்டு அழமா சிந்திக்க, அழமா யோசித்து இந்த புதையலை கண்டு உள்ளது உரியதை கொடுப்பதற்கு வருகிற மக்களாக இருக்க உதவி செய்யும். எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.